அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 26 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் சென்னையில் இன்று நடைபெற்ற 12 ஆண்டு சுனாமி நினைவு தினத்தில் உரையாற்றிய தமிழ்நாடு மீனவர் பேரவை அமைப்பின் தலைவர் அன்பழகனார் தெரிவித்த கருத்து.
அரசு கொடுக்க வேண்டிய ஒரு 127 பேருடைய 1,00,000 ரூபாய் இதுவரை கிடைக்கவில்லை. 12 ஆண்டுகள் ஆகியும் அது கொடுக்கப்படவில்லை.
இந்தியாவில் இஸ்லாமிய முறைப்படி உடை அணிவது குறித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான சாதிக் அளித்த பேட்டி.
தாலிபான் மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த புர்கா அணியணுங்கிறத ஒரு கோட்பாடாக கட்டாயமா பண்ணிக்கிட்டு வராங்க
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
கடந்த ஞாயிறன்று கருங்கடலில் விழுந்து நொறுங்கிய விமானத்திலிருந்து 11 சடலங்களை மீட்டுள்ளதாகவும் அவை மாஸ்கோவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. சோச்சியிலிருந்து விமானம் கிளம்பிய சில நிமிடங்களில் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த பயணிகள் மற்றும் ஊழியர்கள் என 92 பேரும் பலியாகியுள்ளனர். உயிரிழந்தவர்களில் ரஷ்ய இராணுவத்தால் போற்றப்படும் அலெக்சாண்ட்ரோவ் என்சம்பிள் என்ற இசைக்குழுவினரின் உறுப்பினர்களும் அடங்குவார்கள். விமானி செய்த தவறு அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஒன்றுதான் விபத்து நிகழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று ரஷ்ய போக்குவரத்து துறை அமைச்சர் மேக்சிம் சோக்கோலோவ் கூறியிருக்கிறார்.
வடகிழக்கு சிரியாவில் உள்ள ஒரு முக்கிய நகரிலிருந்து IS போராளிகளை விரட்டும் போரில் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படையினரின் வான்வழி ஆதரவு வேண்டி துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. அத்தகைய ஆதரவை இடைநிறுத்துவது என்பது கூட்டணிக்கு ஏற்புடையதல்ல என்று துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் எர்துவானின் பேச்சாளர் இப்ராஹிம் கலின் கருத்து தெரிவித்துள்ளார்.
Dolayısıyla bu noktada uluslararası koalisyonun özellikle hava desteği vermesi konusunda
பல வாரங்களாக துருக்கி ராணுவத்தின் ஆதரவோடு போராளிகள் சண்டையிட்டு IS குழுவிடமிருந்து அல்பாப் நகரை கைப்பற்றினார்கள். கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன் சிரியாவில் மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கைகள் தொடங்கியதிலிருந்து எல்லைப் பகுதியில் ஜிஹாதிகளுக்கு அல்பாப் நகரம் ஒரு முக்கிய கோட்டையாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது.
மாரடைப்பு காரணமாக 53 வயதில் காலமான பிரிட்டிஷ் பாடகர் ஜார்ஜ் மைக்கேலுக்கு அவருடைய ரசிகர்கள் மற்றும் சக கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1980களில் மிகவும் பிரபலமான பாப் டுயோ வாம் மற்றும் பின்னர் ஒரு தனி கலைஞராக ஜார்ஜ் மைக்கேலின் இசைத்தட்டுக்கள் உலகெங்கும் பல மில்லியன் அளவில் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளன. சீனாவில் முதன்முறையாக ஒரு மேற்கத்திய பாப் குழு இசை நிகழ்ச்சியை நடத்தி வரலாற்று சாதனையை வாம் படைத்தது குறிப்பிடத்தக்கது. அங்குள்ள ரசிகர்கள் இதனை குறிப்பிட்டு நினைவு கூர்ந்துள்ளனர். லண்டனில் உள்ள ஜார்ஜ் மைக்கேலின் இல்லத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது.
பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாலுமியான தாமஸ் கோவில் 12 நாட்கள் தொடர்ந்து உலகம் முழுவதும் கடலில் பயணம் செய்து புதிய சாதனையை படைத்துள்ளார். 48 வயதாகும் அவர் அந்த பயணத்தை 49 நாட்கள் 3 மணி நேரம் 7 நிமிடங்கள் மற்றும் 38 நொடிகளில் முடித்துள்ளார். இதற்கு முந்தைய சாதனையை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ் ஜோயனால் நிகழ்த்தப்பட்டது.
உகாண்டாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஆல்பர்ட் நதியில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 30 பேர் மூழ்கியதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். மூழ்கியவர்களில் பெரும்பாலானவர்கள் கால்பந்து வீரர்கள் மற்றும் அவர்களுடைய ரசிகர்கள் என்று தெரிய வந்துள்ளது. கிறிஸ்துமஸ் தினத்தன்று நட்பு முறையிலான கால்பந்து போட்டியில் பங்கேற்க அவர்கள் சென்று கொண்டிருந்தனர்.
இந்தியா தனது அணுசக்தி ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் 4வது சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. திங்களன்று அக்னி 5 ஏவுகணை இந்திய கிழக்கு கடற்கரையிலிருந்து செலுத்தப்பட்டது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சுனாமி பேரலை தாக்குதல் நடைபெற்ற 12 நினைவு தினம் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்று திங்கட்கிழமை சுனாமி தாக்குதல் நடைபெற்ற 12 நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தலைநகர் சென்னையின் காசிமேடு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்று நினைவு அஞ்சலி செலுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். அதேபோல சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு மீனவர் பேரவை அமைப்பின் தலைவர் அன்பழகனார் தலைமையில் மீனவர்கள் ஊர்வலமாக சென்று அஞ்சலியை செலுத்தினார்கள். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகனார் சுனாமியால் பாதிக்கப்பட்ட 127 பேருக்கு 1,00,000 ரூபாய் வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ள மத்திய அரசு அதை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
அரசு கொடுக்க வேண்டிய ஒரு 127 பேருடைய 1,00,000 ரூபாய் இதுவரை கிடைக்கவில்லை. 12 ஆகியும் அது கொடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம்
என்றார் தமிழ்நாடு மீனவர் பேரவை அமைப்பின் தலைவர் அன்பழகனார். இதற்கிடையே தமிழகத்தில் கடலூர், நாகை, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் 12ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதற்காக இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் இன்று ஒருநாள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களது அஞ்சலியை செலுத்தினார்கள். தங்களது விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகளில் கருப்பு கொடியை ஏற்றி துக்கம் அனுசரித்தார்கள். குறிப்பாக கடலூர் சில்வர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூண் உள்ளிட்ட பல்வேறு நினைவிடங்களில் மலரஞ்சலி செய்யப்பட்டு மெழுகு ஊர்த்திகள் ஏற்றப்பட்டன. கடலூரில் அவ்வாறு அஞ்சலி செலுத்திய மீனவ வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் ஏகாம்பரம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
ஆறுதல் கூறும் வகையில் ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களும் இன்று ஒரு நாள் கடலுக்கு செல்லாமல் தன்னுடைய வயிறையும் பட்டினி போட்டு இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் செலுத்தும் வகையிலே தமிழ்நாடு உள்ள மீனவர்கள் அனைவரும் வேலை நிறுத்தம் செய்துள்ளோம்
என்றார் மீனவ வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் ஏகாம்பரம். தொடர்ந்து பேசிய ஏகாம்பரம் சுனாமி தாக்கிய டிசம்பர் 26ஆம் தேதியை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் எனவும் கோரினார். சென்னை அருகே உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் இன்று ஒப்பாரி வைத்தும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் தங்களது துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள்.
அழிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் ஓட்டு ஊடு வாசலாம் அழிஞ்சு, ஊடு சனங்குடையில எல்லாம் மேரி சைடில் ஓடி அப்புறம் தண்ணி நின்று ரெண்டாவது தண்ணி வந்து அதை போனவங்க நிறைய பேர் செத்தாச்சு. அஞ்சலி செலுத்த வந்துருக்குறோம்.
எங்க ஊரே அழிச்சிட்டு போயிடுச்சு. பொதுமக்கள் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். ஊடு வாசல் இல்லாத அப்புறம் பிறகு எங்களுக்கு ஊடு வாசல் தேடி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் 15 நாள் வரைக்கும் ஊருக்கு வந்து மெதிக்கல. எல்லாமே வெளியூர்ல இருந்து தான் ஒண்டி ஒண்டியா வந்தோம்.
12 ஆண்டுகளுக்கு பிறகும் நிவாரணப் பணிகள் நிறைவடையாமல் உள்ளது என்கிற குற்றச்சாட்டை பொதுமக்களும் மீனவ மக்களும் முன்வைத்து வருவதை ஆங்காங்கே பார்க்க முடிகிறது. குறிப்பாக வழங்கப்பட்ட வீடுகள் முழுமையானதாக இல்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகளும், நிவாரண நிதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. இதனிடையே இனியும் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி என்று ஏற்பட்டது போன்ற அழிவு ஏற்படாமல் தங்களை காக்க வேண்டும் என கடவுளிடம் இந்த தினத்தில் தாங்கள் பிரார்த்தனை மேற்கொண்டோம் என கூறிய மீனவ அமைப்பைச் சேர்ந்த அந்தோணி தங்களுக்கு உதவிய அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவித்தார்.
எந்த காலத்தையும் இந்த மாதிரி மீனவ மக்களையும் மற்ற பொதுமக்களையும் வந்து அதனை உயிர் பழி வாங்காமல் இருக்கிறது கடல் மாதா வேண்டியிருக்கோம். மேலும் பார்த்தா மீனவர்களுக்கு வந்து வர வேண்டியதை வந்து நிறைய கவர்மெண்ட் நிறைய செஞ்சிருக்காங்க, அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொண்டு நிறுவனம் செஞ்சிருக்காங்க, அதுக்கும் நன்றி சொல்கிறோம்
என்றார் மீனவ அமைப்பை சேர்ந்த அந்தோணி. தமிழகம் தவிர புதுச்சேரியிலும் இன்று இதே போன்ற நினைவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் தங்கள் தாயகத்தில் குடியேறுவதே அவர்களுடைய வருங்காலத்துக்கு சிறந்தது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இது குறித்த செய்தியை வழங்குவது மீண்டும் ஜெயக்குமார்.
இந்தியாவில் குடியேறியுள்ள இலங்கை அகதிகள் தங்கள் தாயகத்திற்கே திரும்பி அங்கேயே குடியேறுவதுதான் அவர்களுடைய வருங்காலத்திற்கும் இலங்கை தமிழ் சமுதாயத்தின் வருங்காலத்திற்கும் சிறந்தது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னைக்கு அருகில் உள்ள காபாங்கரை இலங்கை அகதிகள் முகாமுக்கு இன்று காலை சென்றிருந்த பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை குறிப்பிட்டார்.
முகாமில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் உண்டு. அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலிருந்து வந்த மக்கள் மீண்டும் அவருடைய சொந்த நாட்டில் குடியமர்வதுதான் அவருடைய வருங்காலத்திற்கும் தமிழ் சமுதாயத்தினுடைய இலங்கை தமிழ் சமுதாயத்தினுடைய வருங்காலத்திற்கும் சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து
என்றார் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். மேலும் இலங்கை அகதிகள் முகாமில் நிரந்தர குடியிருப்புகள் கட்ட வேண்டி கோரிக்கை எழும் பட்சத்தில் அது குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் அப்போது தெரிவித்தார். வர்தா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கண்டறிந்த பொன் ராதாகிருஷ்ணன் அதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நிவாரணப் பணிகள் குறித்தும் அகதிகள் முகாமில் வசித்து வருபவர்களிடம் கேட்டறிந்தார்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. சமூக ஊடகங்களில் இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமியின் மனைவியின் உடை பற்றி சில விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இது குறித்தும் இஸ்லாமிய முறைப்படி உடையணிவது குறித்தும் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான சாதிக்கிடம் கேட்டேன்.
தமிழ்நாட்டில் பெருவாரியாக தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக புர்கா அணியறது இல்லை. இந்த புர்கா அணியறது தமிழ்நாடு அல்லது இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு புது வரவு, கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆண்டுகளுக்குள்ள வந்தது. இப்போ ஹஜ்ஜிக்கு போறாங்க ரொம்ப எளிதாக. அங்க போயிட்டு வந்த உடனே இப்போ நான் அங்கே போயிட்டு வந்தேன்னு காட்டுறதுக்காகவே இங்க நிறைய பேர் இப்போ புர்கா அணிஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒரு ஒரு பார்வை. அடுத்த பார்வை இந்த தாலிபான் மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த புர்கா அணியணுங்கிறத ஒரு கோட்பாடாக கட்டாயமா பண்ணிக்கிட்டு வராங்க. என்னுடைய மகள் ரெண்டு பேரும் டாக்டர்கள், அதுவும் அரசாங்க துறையில டாக்டரா இருந்தாங்க. அவங்க தலையில துணி போட்டு போன மாதிரி இல்லை, எல்லா பெண்களும் மாதிரி சேலை தான் உடுத்தி எப்படி தமிழ் பெண்கள் இருக்காங்களோ அப்படிதான் இருப்பாங்க. என்னை பொறுத்த மட்டும் புர்காலாம் கட்டாயமா அணிஞ்சு இருக்கணுங்கிற ஒரு நோக்கம் இல்ல. என்ன போன்று பலர் இங்க இருக்கிறாங்க, புர்கா அணிய தேவையில்லை.
இந்த விஷயத்திலேயே அவங்க குறிப்பிட்டது வந்து புர்கா அணிவது தவிர முகமது சமியின் மனைவி ஸ்லீவ்லெஸ் உடை அணிந்திருந்தார், அது வந்து ஆட்சேபத்துக்குரியது, அந்த மாதிரி வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு, இந்திய கலாச்சாரத்துக்கும் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளனர். புர்கா அணிவதை தவிர இந்த மாதிரி புற அழகை காட்டுவது தவறு என்று சிலர் வாதிட்டுள்ளனர். இதை எப்படி பாக்குறீங்க?
உடம்ப ரொம்ப வெளிப்படையாக காட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஓரளவு மறைச்சிக்கிட்டு கையெல்லாம் ரொம்ப மேலே தூக்கி தோல் பக்கம் தெரியுற மாதிரி, கக்கம் தெரியுற மாதிரி, அல்லது மார்பு ரொம்ப தெரியுற மாதிரி இருக்கணும்னு தேவையில்லை. இஸ்லாமிய முறைப்படியும் முகமது நபி சொன்ன முறைப்படியும் பார்த்தீங்கன்னா உங்க உடம்பை உங்க கணவனும் தவிர மற்றவங்களுக்கு வெளிப்படையாக காட்டுற அளவுக்கு ஆடை அணியாதீர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப இருக்கிற மாதிரி கட்டுப்படியாக ரொம்ப மூடி காலில இருந்து தலை வரல மூடுற பழக்கங்கள் அந்த காலத்துல இருந்தான்னு எனக்கு தெரியல. அது காலப்போக்கில் வந்தது. இப்பவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு இடையில தான் இப்போ இந்தியாவிலயும் வந்திருக்கு. அத அவங்க வந்து நல்லதுக்கு கட்ட போடுறோங்கிறது இல்ல, அது ஏதோ ஒரு எல்லாரும் போடுறாங்க நானும் போடுறேங்கிற மாதிரி ஒரு நிலைமை இங்க இருக்குது. இங்கே ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்துல ஓரளவு மறைவாக இருக்கணும், அதுக்காக முகத்திலிருந்து கால் வரல மூடிக்கிட்டு இருக்கோம், புர்கா போடுற மாதிரி தேவையில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
இந்த மாதிரி இஸ்லாமிய முறைப்படி உடை அணிய வேண்டும், பெண்கள் இவ்வாறு உடை அணிய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் இப்போ அண்மை காலமா அதிகரித்துள்ளது, இதற்கு காரணம் என்ன?
இப்போ கொஞ்ச நாளாவே இந்த வஹாபி முறையில இருந்தும் தாலிபான் முறையில இருந்தும் இது மாதிரி பெண்கள் இப்படி இருக்கணுங்கிறத கட்டாயப்படுத்துறாங்க. மலாலா விஷயத்துல கூட அப்படித்தான் வந்தது. ஆடை அணிகிறது, கல்வி கற்கிறது, இதுகள் எல்லாத்தையுமே நம்ம பாட்டு பாடுறது, குறிப்பாக பாட்டு பாடுறது வந்து இல்லை. அந்த காலத்துல இசை இருந்திருக்கு, ஆனா காலப்போக்கில் பாட்டு பாடுறதோ அல்லது பாடலாக எதையும் சொல்றதையோ இருக்காங்க. இப்படி வந்த காது ஒரு ஒரு மாற்றம் வருது. இந்த ஐஎஸ் எல்லாம் வந்திருக்கு, ஐஎஸ் எல்லாம் அந்த காலத்துல இல்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சாதிக் அளித்த பேட்டியை கேட்டீர்கள். இனி இலங்கை கண்ணோட்டம். கையில்லாத ஆடைகளை அணிந்து நாடாளுமன்றத்தில் அரசு அதிகாரிகள் அமரும் விசேட அறைகளில் பிரவேசிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை நாடாளுமன்ற நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கையில்லாத ஆடைகளை அணிந்து நாடாளுமன்றத்தில் அரச அதிகாரிகள் அமரும் விசேட அறைகளுக்கு பிரவேசிப்பதை தடை செய்துள்ளதாக இலங்கை நாடாளுமன்ற நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்துக்களை தெரிவித்த இலங்கை நாடாளுமன்றத்தின் பிரதி கட்டளை அதிகாரி நரேந்திர பெர்னாண்டோ, இது சம்பந்தமாக நாடாளுமன்ற ஊழியர்கள் மற்றும் நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்ள வரும் அரச அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அணிய வேண்டிய ஆடைகள் சம்பந்தமாக விசேட குறியீடுகள் இருப்பதாக தெரிவித்த நரேந்திர பெர்னாண்டோ, இதற்கமைய சம்பந்தப்பட்ட அறிவித்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதன்படி பெண்கள் நாடாளுமன்ற விசேட அறைகளுக்குள் பிரவேசிக்கும் போது சாரி மற்றும் நீண்ட கையுள்ள ஆடைகளை அணிவது அவசியம் என்று அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் தேசிய உடை இல்லாவிட்டால் நீண்ட கைகளை கொண்ட ஆடைகள் அணிவது அவசியம் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறியீடுகளுக்கு மாறாக ஆடைகளை அணியும் நபர்கள் நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ அறைகளுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அந்த அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீரென இவ்வாறான அறிவித்தலொன்றை பிறப்பிக்க நேரிட்ட காரணங்கள் குறித்து கேட்டபோது பதில் வழங்கிய நாடாளுமன்றத்தின் பிரதி கட்டளை அதிகாரி நரேந்திர பெர்னாண்டோ, புதிய அரச அதிகாரிகளுக்கு நாடாளுமன்ற ஆடை குறியீடுகள் சம்பந்தமாக போதிய தெளிவு இல்லாதமை காரணமாக கடந்த காலத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டதாக தெரிவித்தார். இதனை கருதி நாடாளுமன்ற மற்றும் அரச அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் நோக்கத்துடன் சம்பந்தப்பட்ட அறிவித்தல் விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் அல்ல என்றும், இது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு உத்தரவென்றும் நாடாளுமன்றத்தின் பிரதி கட்டளை அதிகாரி நரேந்திர பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார்.
கே சுதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.